بسم الله الرحمن الرحيم.
அன்புக்கும் பெருமதிக்குரிய அல்லாஹ் நல்லார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஐங்கால தொழுகை என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாத்தினுடைய இரண்டாம் நிலை கடமையாகிய நாளை மறுமையிலே முதலாவது ஒரு அடியானிடம் கேட்கப்படக்கூடிய கேள்வியாக இருக்கக்கூடிய இந்த தொழுகை ஆண்களை பொறுத்தவரையில ஜமாத்தோடு தொழ வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதனை நாங்கள் என்ன செய்கின்றோம், இந்த மார்க்கத்திலே பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, இந்த ஜமாத்து என்று சொல்லப்படக்கூடிய கூட்டாக செய்யக்கூடிய செயற்பாடுகள், கூட்டாக செய்யக்கூடிய அமல்களை இஸ்லாம் என்ன செய்கின்றது, எப்பொழுதுமே இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் என்ன செய்து இஸ்லாம் ஆர்வப்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் என்ன செய்கின்றோம், கூட்டாக எல்லோருமாக ஒரே காலப்பகையில் நோன்பு நோக்கின்றோம். ஜகாத்து என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய பொருளாதாரத்தை தனக்கு வசதி இருக்கும் பொழுது அந்த அந்த பொருளாதாரத்திலிருந்து கணக்கு பார்த்து கொடுக்கக்கூடிய அந்த ஜகாத்தை கூட தனித்தனியே கொடுக்காமல் கூட்டாக கொடுங்கள். அதே நேரம் ஃபித்ரா, நாங்கள் நோன்பு காலத்தில் கொடுக்கக்கூடிய நோன்பு கால தர்மம், அந்த ஃபித்ராவுடைய அந்த விஷயத்தையும் இஸ்லாம் என்ன செய்கின்றது, கூட்டாக செய்வதனே. இப்படி கூட்டாக செய்யக்கூடிய அமல்களுக்கு இஸ்லாத்தில் என்ன செய்கின்றது, ஒரு ஒரு ஆர்வம் ஊட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாங்கள் என்ன செய்கின்றோம், பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, அந்த வகையில இந்த தொழுகையை பொறுத்தவரையில ஜமாஅத்து தொழுகை கூட்டாக ஒவ்வொரு ஆண்களும் பள்ளி வாசலுக்கு சென்று, ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களும் பள்ளி வாசலுக்கு சென்று கூட்டாக செய்ய வேண்டும் என்று இந்த தொழுகையை இஸ்லாம் வலியுறுத்தியிருப்பதன் மூலமாக சமுதாயத்துக்கு மத்தியில, அதாவது நான் உண்டு எனது பாடு உண்டு என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல், எங்களுக்குள்ளே சகோதரத்துவம், எங்களுக்குள்ளே அந்நியோன்யம், எங்களுக்குள்ளே கூட்டு உறவு, ஒருவருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனையை அவரை பேத்து சந்திப்பது, அவருக்கு ஒருவருக்கு ஏதாவது நோய் வாய்ப்படும் போது அவரை பேத்து நோய் விசாரிக்க போவது, இந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு ஏதாவது இன்னல் துன்பம் என்று சொன்னால் அவனுக்கு உதவி செய்வது, அல்லது ஏதாவது ஒரு மனிதனுடைய சந்தோஷமான விஷயத்தில் எல்லோருமாக சேர்ந்து பங்கு கொள்வது, இப்படியான ஒரு சமுதாயத்தோடு வாழும் பொழுது சமுதாயத்தினுடைய எல்லா அங்கத்தவர்களோடும் ஒரு பிணைந்த, ஒரு பின்னி பிணைந்த ஒரு வாழ்க்கையை இஸ்லாம் என்ன செய்கின்றது, எங்களை காட்டி தருகின்றது. அந்த வகையில் தான் இந்த கூட்டு தொழுகை என்று சொல்லக்கூடிய இந்த ஜமாத்து தொழுகையும் இஸ்லாம் என்ன செய்கின்றது, இஸ்லாம் முஸ்லிம் சமுதாயத்தில் வலியுறுத்தியிருப்பதை பார்க்கின்றோம். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் என்ன செய்ய முடியாது, என்ன சொல்லுவார், பேச்சுக்கு சொல்லுவார்கள், அதாவது ஐரோப்பிய ஸ்டைல அல்லது அமெரிக்கருடைய ஸ்டைல, நாங்கள் உண்டு நமது பாடு உண்டு, மை கார் மை பெட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க சிலவங்க வந்து, அதாவது என் காரு என் பெட்ரோல் அது மாதிரி என்ன, நான் என் வாழ்க்கையும் நானும் என் டியூட்டி போனா வந்தனா, நான் என்ன பிள்ளைகளை பார்த்தனா, என்ன மக்களோட இருந்தனா, இப்படி என்ன செய்ய முடியாது. ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு முஸ்லீமுக்கு உண்மையான முஸ்லீமுக்கு இருக்க முடியாது. அவன் என்ன செய்ய வேண்டும், பக்கத்து வீட்டார்களோடு தொடர்பட வேண்டும், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பணிகளிலே பொதுப்பணிகளிலே அவன் பங்கு கொள்ள வேண்டும், தன்னோடு இருக்கக்கூடிய தனது சகோதரன், அது முஸ்லீமா அதாவது தன்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரனாக இருந்தாலும் அல்லது ஈமானிய சகோதரனாக முஸ்லீம் என்ற வகையில ஈமானிய சகோதரனாக இருந்தாலும் கூட அவனை போய் நோய் விசாரிப்பது, அவனுடைய ஜனாசாவில பங்கு கொள்வதுன்னு சொல்லி இப்படி கூட்டாக வாழ்வதனை இஸ்லாமியர்களுக்கு வலியுறுத்தி இருக்கின்றது. இது வந்து தொழுகையிலிருந்து வர வேண்டும். தொழுகைக்கு எல்லோரும் பள்ளிக்கு வரும் பொழுது என்ன செய்யும், பள்ளியில வைத்து நாங்கள் வந்து ஒருவரோடைய சந்தித்துக் கொள்ளும் போது, ஒருவரோடைய குறைகள், ஒருவருடைய இன்பதுன்பங்களில, இன்னொருத்தர் மற்றவருடைய இன்பதுன்பங்களில கலந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஒரு கூட்டு வாழ்க்கையை ஒரு முஸ்லீமா என்ன செய்ய முடியும், தனக்குள்ளே வந்து நல்ல விஷயத்துல வந்து என்ன செய்யறது, அல்லாஹ்வுத்தால என்ன சொல்றான், வத்த ஆவணும் அல்ல பிரி வத்தக்குவா, நீங்க என்ன செய்யுங்கள், தக்குவாவை அதாவது இறையச்சத்தை கொண்டு வரக்கூடிய நல்ல விஷயங்கள், பிர் நல்ல விஷயங்களை நீங்க என்ன செய்யுங்கள், ஒருவருக்கு ஒரு உதவியாக இருங்கள். அப்படி உதவியா இருக்குன்னு சொன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே குந்திட்டு இருந்தோம்னு சொன்னா நம்மளுக்கு என்ன செய்யாது, நம்ம ரூமுக்குள்ள சிலவங்க வந்து என்ன டியூட்டி போயிட்டு வந்தாங்கன்னா ரூம்ல அப்படியே இருந்துருவாங்க, எல்லாரும் வேலையை போயிட்டு வந்தா அப்படியே ரூம்ல எங்கேயுமே போக மாட்டாங்க, பக்கத்துல யாரையும் காணும் கூட தெரியாது, பக்கத்து ரூம்ல யாரையும் காணும் தெரியாது, பக்கத்து வீட்டுல யாரும் வசிக்கானு தெரியாது. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையோட இஸ்லாம் என்ன செய்யல, சொல்லல. ஏன்னா ஒரு மனிதர் வந்து ஏதாவது ஒரு கஷ்டப்படுறாரு, ஏதாவது துன்பப்படுறாரு, ஏதாவது ஒரு நல்ல விஷயம், அதாவது கஷ்ட துன்பம் வந்துதான் செய்யணும்ன்றது இல்ல, ஒரு மனிதன் வந்து சில கடமையான விஷயத்தை செய்யாம இருப்பார், தெரியாம இருப்பார், இஸ்லாத்தோட அடிப்படையில தெரியாம இருப்பார். அப்ப நம்ம அந்நியோன்யமான சகோதரத்துவம் பழம் போது அவருக்கு என்ன செய்யலாம், ஐத்தி வைக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ஜமாத்தோட இறக்கி பள்ளிக்கு தொடர்ந்து போறாருன்னு சொன்னா அவரோடு வரக்கூடிய அவரோட நல்ல உறவு ஏற்பட்டு அவருடைய தொழுகையில உள்ள குறைகளை அவருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அவருடைய உது செய்யும் போது அவருடைய உது வந்து சம்பூர்ணமான உது கிடையாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த உது கிடையாது என்று அந்த விஷயத்தை அவருக்கு எத்தி வைக்கலாம். இப்படி எத்தனையோ வகையில வந்து தன்னுடைய தான் படித்தவற்றை மற்ற மக்களுக்கு எடுத்து வைப்பதற்கு, தன்னுடைய நல்ல விஷயங்களை, இறையச்சத்தை கொண்டு வரக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு எத்தி வைப்பதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கின்ற என்ற பணியால் தான் அல்லாஹு தஆலா செய்கின்றான். எங்களுக்கு இந்த ஜமாஅத்து தொழுகை என்பதை, ஜமாஅத் தொழுகையை வந்து வலியுறுத்தியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரிய அல்லாஹ்வுத்தாலா கூறிய வசனத்துல வந்து வத்த ஆவணும் அல்லது பிரிதி வத்தக்குவா, நீங்கள் இறையச்சத்திலும் நன்மையான விஷயத்திலும் நீங்கள் ஒத்துக்கொள்ள உதவியாக இருங்கள் அதே நேரம் நீங்க என்ன செய்யாதீர்கள், தீமையான அடந்தேறக்கூடிய மற்ற மக்களுடைய சொத்து, மற்ற மக்கள் மீது என்ன அடந்தேறக்கூடிய, அவர்கள் மீது அநியாயம் செய்யக்கூடிய இந்த மாதிரியான மோசமான செயல்களை என்ன செய்யாதீர்கள், நீங்கள் வந்து ஒருவருக்கு ஒரு உதவியாக இருக்காதீர்கள். ஒரு மனிதன் வந்து ஒரு மோசமான செயலுக்கு வந்து உங்களை வந்து கூப்பிடுறானா, உங்கள்கிட்ட வந்து ஏதாவது ஹெல்ப் கேட்கிறானா, ஒரு மோசமான விஷயத்துக்கு வந்து உங்களை சாட்சியாக வைக்க பாக்குறானா, ஒரு பாவமான செயலுக்கு வந்து உங்களுடைய துணையை உங்களுடைய உதவியை கேட்கிறானா, அந்த மாதிரியான விஷயத்த என்ன செய்யக்கூடாது. என்ன செய்ய, நம்ம சவாலு தானே, முஸ்லீம் நம்ம நம்பர் தானே அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, செஞ்சுட்டு போக முடியாது. எனவே அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இந்த வசனம் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு, அதாவது சமூக வாழ்க்கையில நாங்கள் நல்ல விஷயத்துல ஒருவருக்கு ஒருவர் உபகாரமாக இருக்க வேண்டும், கெட்ட விஷயத்துல தீமையான விஷயத்தை அதை தடுப்பதில, அது பிழை என்று சொல்லுவதில் நாங்கள் என்ன செய்யணும், அவருக்கு உபகாரணமாக இருக்கணுமே அல்லாம அதை சரி கண்டு அல்லது மௌன அங்கீகாரம் கொடுத்து அதை வந்து அவருக்கு அவரோட சேர்த்து அதை வந்து அங்கீகரித்துட்டு போகக்கூடிய ஒரு நிலைமை நம்ம இருக்கக்கூடாது என்ற ஒரு விஷயத்தை வந்து இஸ்லாம் என்ன செய்கின்றது, எங்களுக்கு கற்றுத்தருகின்றது. இதற்காக வேண்டித்தான் அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இதன் முதல் தரமாக, அதாவது இந்த ஒரு சமூக வாழ்க்கை, மனிதன் கூட்டாக வாழும்போது ஒரு முஸ்லீமுடைய கூட்டு வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், இந்த ஜமாத்து தொழுகை எங்கள் மீது முஸ்லிமான ஆண்கள் மீது விதியாக்கி, இந்த ஜமாத்து தொழுகை மூலமாக பள்ளிக்கு வருவதன் மூலமாக உங்களது கூட்டு வாழ்க்கை பள்ளியில வைத்து உங்களது என்ன நல்ல விஷயங்களை உதவி செய்தது, மற்ற ஒருத்தருக்கு ஒரு உதவியாகிறது, கெட்ட விஷயத்துல மோசமான விஷயத்துல ஒருத்தருக்கு ஒருவர் என்ன உதவி செய்யாமல் இருப்பது என்ற இந்த மாதிரியான ஒரு ஒரு கூட்டு வாழ்க்கையை வந்து கட்டி எழுப்புவதற்காக வேண்டி இந்த ஜமாத்து தொழுகை இஸ்லாம் செய்கின்றது. மிக முக்கியமான ஒரு 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 விடயமாக, ஒரு விஷயமாக பார்க்கின்றது என்பதை நாங்கள் என்ன செய்கின்றோம், மிக தெளிவாக தெரிந்து கொள்கிறோம். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இப்படி ஜமாத்து தொழுகையை ஆர்வப்படுத்தி இருக்கக்கூடிய ஹதீஸ்களை நாங்கள் செய்கிறோம், ஏராளமான ஹதீஸ்களை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சலாத்துல் ஜமாத்தி அஃதல், புகாரில பதிவு செய்யப்பட்ட செய்தி, சலாத்துல் ஜமாத்தி அஃதல் மின் சலாத்தில் ஃபர்தி சர்வாயிஷுன தரஜா. அதாவது நீங்கள் வீட்டிலே தனியே தொழுவதை விட ஜமாத்தோடு தொழுவது வந்து 27 மடங்கு நன்மை சிறந்தது என்று சொல்கிறார்கள். இன்னொரு ஹதீஸ்லே ஹம்சு வைசுரோன், அதாவது 25 மடங்கு நன்மை என்று சொல்லி அடுத்த ஹதீஸ் புகாரிலே வரக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ரெண்டு வெவ்வேறான அறிவிப்புகள் வந்திருக்கிறது நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது தனியே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடாது, குறிப்பாக இஸ்லாமிய கடமைகள், அதிலும் குறிப்பாக இஸ்லாமியுடைய தலையாய கடமையாக இந்த தொழுகை என்று சொல்லக்கூடிய கடமையை வந்து ஜமாஅத்தோடு கூட்டாக இதனை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இஸ்லாம் என்ன செய்கின்றது, இப்படி எங்களுக்கு ஆர்வப்படுத்தியிருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் செய்கின்றோம், ஏராளமான செய்திகளை பார்க்கின்றோம். அதே நேரம் அன்புக்கும் பெருமதிப்புரிகளை இங்கே புத்தகத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி, புகாரியில 2420 இடக்கத்திலும் முஸ்லீமிலே 651 இடக்கத்திலும் பதிவு செய்யப்பட்ட செய்தி, அதாவது இந்த மாதிரி இந்த கூட்டு ஜமாத்தில கூட்டு தொழுகையில இருக்கக்கூடிய இவ்வளவு பிரயோசனங்களை எல்லாம் என்ன உதறி தள்ளிவிட்டு ஒரு மனிதன் அந்த கூட்டு ஜமாத்துக்கு, அந்த பள்ளிவாசலுக்கு ஜமாத்தோடு தொழுவதற்கு போகாமல் இருக்கின்றான் சொன்னால், அந்த மனிதனுக்கு வந்திருக்கக்கூடிய எச்சரிக்கையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கே மிக கடுமையான ஒரு எச்சரிக்கை விடுப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறியக்கூடிய செய்தி, புகாரி முஸ்லீம் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் வந்து, லக்கத் ஹமம்து அன் ஆமுர பிஸ் ஸலாத்தி ஃபதுகாம், அதாவது நான் வந்து என்ன தொழுகைக்காக வேண்டிய மக்களை அழைத்து தொழுகையை நான் நடாத்த நான் விரும்புகின்றேன், ثُمَّ أُخَالِفُ إِلَى مَنَازِلِ قَوْمٍ لَا يَشْهَدُونَ الصَّلَاةَ, அதாவது இந்த எனது தொழுகைக்காக நான் தொழுகையை நிலைநாட்டி தொழுகை ஜமாத்த நான் தொழுகையை நிலைநாட்ட முற்படும் பொழுது இதற்கு வராமல் இதிலே முரண்படக்கூடிய, அதாவது ஜமாத்துக்கு வராமல் வீடுகளிலே தங்கி இருக்கக்கூடியவர்களை நான் என்ன செய்கின்றேன், அப்படிப்பட்டவர்களை அவர்களுடைய வீடுகளை நான் எரிக்க நாடுகின்றேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையான ஒரு எச்சரிக்கையை வந்து இந்த ஜமாத்து தொழுகைக்கு போகாதவர்களுக்கு விடுப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வந்து, பெண்களும் சிறு பிள்ளைகளும் அந்த வீடுகளில் இல்லை என்று சொன்னார். ஏன்னா பெண்களுக்கு ஜமாத்துக்கு கடமை கிடையாது, பெண்களுக்கும் ஜமாத்துக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் என்று சொன்னால், பித்னா இல்லாமல் பிரச்சனைகள் வராது, எல்லாராலும் போக முடியும் வர முடியும், பெண்களாக கூட்டாக வந்து அல்லது மகரம்களோடு மகரமியர்களோடு என்ன செய்யலாம், அவருடைய கணவனோடோ அல்லது சகோதரங்களோடோ தாப்பனோடோ இப்படி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் அதில் என்ன செய்ய முடியாது, எங்களுக்கு தடுக்க முடியாது, பெண்களுக்கு வந்து ஜமாத்துக்கு போகாதுன்னு தடுக்க முடியாது. ஆனால் பித்னாக்கள் இல்லாத சந்தர்ப்பத்திலே பிரச்சனைகள் வராது சொன்னால் தடுக்க முடியாது, ஆனால் பிரச்சனைகள் வரும், பாதுகாப்பு சூழல் பிரச்சனை, பாதுகாக்க எங்களுக்கு நம்ம ஒரு வேலையை கூட்டு போக முடியாது வர முடியாதுன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன செய்யலாம், அவங்களை போகாதீங்க வீட்டில் தொழுவது அவங்களுக்கு என்ன சிறந்ததாகி, ஆனால் பெண்களுக்கு போகலாமான்னு கேட்டால் போகிறதுக்கு அனுமதிக்குது, எப்ப கணவனுடைய துணையோட அனுமதியோட என்ன பித்னாக்கள் இல்லாத பட்சத்தில் பெண்களுக்கும் போறதுக்கு அனுமதிப்பதை நம்ம பார்க்கிறோம் இஸ்லாத்துல. எனவே அன்புக்கும் பெருமதிக்குரியவர்களே, இது இங்க பெண்களை விட ஆண்கள், பெண்களுக்கு வீட்டில் தொழுவது தான் மிகச்சிறந்தது, ஆனால் ஜமாத்துக்கு போகலாமான்னு கேட்டால் போறதுக்கு அனுமதிக்குது, ஆனா ஆண்களை பொறுத்தவரை வந்து அனுமதி என்பதை விட கட்டாயமாக என்ன செய்யணும், ஒவ்வொரு ஆணும் ஜமாத்துக்கு போயாக வேண்டும். ஜமாத்துக்கு போகாமல் இருப்பதுன்னு சொன்னால் இரண்டே இரண்டு காரணங்கள் இருக்க முடியும். ஒன்று வந்து கடுமையான நோயாக இருக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே, அல்லது வந்து பிரயாணியாக இருக்க வேண்டும். இது ரெண்டு காரணம் அல்லாமல் ஜமாத்து தொழுகையை ஒரு நாள் என்ன செய்ய முடியாது, விட முடியாது. மழை கொட்டோன்னு கொட்டக்கூடிய மழையாக இருந்தாலும் கூட என்ன செய்யணும், அவர் வந்து ஜமாத்து தொழுகை ஜமாத்து தொழுகப்படுதுன்னு சொன்னா பள்ளியில அந்த என்ன செய்வாங்க, ரெண்டு தொழுகை ஒன்னா சேர்த்துவாங்க, இவரே மசனையும் சேர்த்துவாங்க, மாலிக ஐஷாவும் சேர்த்துருவாங்க. அப்படி சேர்த்து தொழுகன்னு சொன்னா நம்ம சேர்த்து, அப்படி கூட போறதுக்கு முடியாதுன்னு சொன்னால் வெளி வெள்ளாம போக முடியாதுன்னு சொன்னால் அது எல்லாமே தெரியும் நம்மளால போக முடியாதுன்னு சொல்லி. ஆனால் பெரும்பாலும் எல்லா நிலைகளையும் எந்த அளவுக்கு சொன்னா யுத்த காலத்துல கூட தனித்தனியாக ஒத்ததெல்லாம் போய் தொழுட்டுவாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டவில்லை. அன்புக்குரியவர்களே, சலாத்துல் ஹவுஃப் அதாவது தொழுகையை வந்து அந்த யுத்த காலத்துல தொழுவதை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லும் பொழுது அதை எப்படி தொழ வேண்டும், ஒரு ஒரு சாரா தொழ வேண்டும், ஒரு சாரா ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறோம், ஒரு சாரா சுஜூத் செய்யும் போது மறுசாரா நின்று கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த தொழக்கூடிய விதத்தை அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லிக் கொண்டு வந்து இந்த ஆயத்தின் முடிவுல தான் அன்புக்குரியவர்களை சொல்றான் அப்படின்னு சொன்னால், இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. என்ன சூரத்துல் நிசாவுடைய 103வது வசனம் அல்லாஹ் என்ன சொல்றான், இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா. நிச்சயமாக தொழுகை வந்து மூமின்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமை அல்லாஹ் சொல்றானே. இது வந்து சாதாரண நேரத்துல தொழுகையை பத்தி சொல்றேன் சொல்லல, யுத்த காலத்துல நீங்க என்ன செய்யணும், ஜமாத்தோட யுத்த காலத்துல கூட அவங்களை பிற்படுத்த முடியாத தொழுகையை நேரத்துக்கு ஜமாத்தோட தொழுதாகணும் என்ற அந்த எப்படி தொழணும் என்ற அந்த விதிமுறைகளை அந்த பண்புகளை அந்த தொழக்கூடிய அந்த முறையை சொல்லி தந்த அல்லாஹ் தஆலா அந்த வசனத்துடைய கடைசியில இன்ன ஸலாத கானத்தல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நிச்சயமாக தொழுகை மூமின்களுக்கு நேரம் குறிக்கிட்ட கடமை. அதே நேரத்தில் வந்து ஜமாத்தோட தொழ வேண்டும் என்பதை அந்த வசனத்துடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, இந்த ஜமாத்து தொழுகையை ஒரு மனிதன் வந்து வீணடிப்பது என்பது மிக பாரதூரமான ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அளவு கடுமையான எச்சரிக்கை, ஒவ்வொரு வீடுகளையும் ஜமாத்து தொழுகைக்கு வராத வீடுகளை நான் என்ன செய்வேன், நெருப்பு வைப்பேன், தீ வைத்து கொளுத்துவேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கக்கூடிய அளவுக்கும் இதனுடைய பாரதூரம் இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கி கட்டாயமாக ஜமாத்து தொழுகைக்கு போகக்கூடிய மக்களாக மாறுவேன். அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, ஜும்மாவை எந்த அளவுக்கு இந்த சமுதாய வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் என்று நாங்கள் ஜமாத்து தொழுகையுடைய சிறப்பை நாங்கள் முடிந்த வரைக்கும் நாங்கள் அறிந்து இந்த ஜமாத் தொழுகையை ஒரு மனிதன் விடாமல், ஒரு முஸ்லீம் அதுவும் குறிப்பாக ஒரு ஆண் விடாமல் இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதை நான் இந்த சொல்லிக்கொள்ள கடைபிடிக்கிறேன். அன்புக்கும் பெருமாக்குரிய இதனோடு சேர்த்து ஜமாத்தோடு சேர்த்து ஒரு முக்கியமான விஷயம், சில ஊர்களில் வந்து ஜமாத்து தொழுகைக்கு போறதுன்னு சொன்னா என்ன, சில ஏகத்துவம் பேசக்கூடிய மக்கள் அதாவது அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நாங்கள் வந்து வாழ விரும்புகின்றோம் என்ற அப்படி தூய இஸ்லாத்தை அதன் தூய வழியில் பின்பற்றக்கூடிய மக்களுக்கு வந்து இந்த ஜமாத்து தொழுகையில் ஒரு பிரச்சனை வரலாம். அந்த ஊர்ல வந்து இவர்கள் இன்னும் ரெண்டு மூணு பேரை தவிர வேற யாருமே இல்லை, இவர் பள்ளிக்கு போறதுன்னு சொன்னால் இவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பள்ளி என்ன சுன்னத்து ஜமாத்தின் பேர்ல வந்து அந்த இமாம் வந்து வெளிப்படையாக ஷிர்க் செய்யக்கூடியவராக, விஜயத்துக்களை தாராளமாக செய்யக்கூடியவராக, இப்படிப்பட்டவருக்கு பின்னால் வைத்து எப்படி தொழுகிறது என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கலாம். அன்புக்கும் பெருமக்குரியவர்களே, இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருந்தால் உண்மையிலேயே ஷிர்க் செய்யக்கூடிய இமாம் பின்னாடி தொழ முடியாது. ஆனால் அதற்காக வேண்டி இவர் ஜமாத்து தொழுகை வருட கணக்கில் என்ன செய்ய முடியாது, தொழாமல் இருக்க முடியாது. இவர் என்ன செய்ய வேண்டும், இவருடைய சக்திக்குட்பட்ட வரைக்கும் அதாவது பள்ளி கட்டி பெரிய பெரிய சஃபெல்லாம் வச்சு மினாரெல்லாம் கட்டி பள்ளியெல்லாம் கட்டணும்ன்றது இல்லை இஸ்லாத்துல. ஜமாத்து தொழுகை ஏதோ ஒரு அமைப்பில் ஒரு ரூம்லையாவது, ஒரு ஒரு கொட்டிலையாவது, ஒரு ஓலை குடிசையிலையாவது, ஏதோ ஒரு அமைப்பில் என்ன செய்ய வேண்டும், ஜமாத்து தொழுகை வந்து என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய திரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அமைப்பில் தொழப்பட வேண்டும். அல்லது இவருக்கு தூரமாக இருக்கின்றது என்று சொன்னால் அந்த தூரத்தையும் கூட அவர் என்ன செய்யக்கூடாது, அதை கூட அதாவது ஒரு சிரமமாக பார்க்காமல். சிலர் என்ன செய்வாங்க, நம்மளுக்கு கிட்ட இந்த பள்ளி தானே, குர்ஆன் சுன்னா உள்ள பள்ளிக்கும் தூரமாகிது, அதுக்கு எதுக்கு நம்ம அதுக்கு போறது ரொம்ப சிரமம், நம்மளுக்கு இங்கே போய்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம், சிறுக்கு வைக்கக்கூடிய இமாம பின்னால வெளிப்படையாக சிறுக்குடைய செயல்பாடுகளை செய்யக்கூடிய பின்னால் தான் போய் தொழக்கூடிய மக்களை பார்க்கின்றோம். சோம்பேறித்தனமாக இப்படி செய்கிறார்கள் அன்புக்குரியவர்களே. இது வந்து ஒரு பிழையான நிலைப்பாடு. கட்டாயமாக அல் குர்ஆன் சுன்னா வழியிலே சரியான முறையிலே தொழுவிக்கக்கூடிய இமாம் ஒருவர் இருப்பார்னு சொன்னா அந்த பள்ளி நம்ம கட்டாயம் போகணும். அப்படி இல்லாத பட்சத்தில் எங்களுடைய சக்திக்குட்பட்ட வரைக்கும் நாங்கள் செய்யணும் இந்த ஜமாத்து தொழுகையை ஒரு ஏதோ ஒரு அமைப்பில், ஒரு 4 பேர் 5 பேர் 40 50 பேர்லாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி எல்லாம் ஒரு இந்த ஒரு சட்டத்தை இஸ்லாம் சொல்லவில்லை. ஆனால் முடிந்தவரை 4-5 பேராவது இவருடைய குடும்பம் மட்டும் இது சொன்னால் இவருடைய பிள்ளைகளையும் மனைவி பெண் பிள்ளைகளை அடுத்த சப்பில் பின் சப்பில் வைத்து முன் சப்பில் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளை ஒரு 2 பேர் இருக்கிறாங்க அவங்கள வைத்து ஜமாத்து தொழுகை என்ன செய்யப்பட வேண்டும், நடத்தப்பட வேண்டும். ஆனால் இப்படி அவர் மாத்திரம் தொழுது கொண்டிருக்க முடியாது. இந்த கொள்கை மக்களுக்கு மத்தியில் வளர வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் தியாகம் செஞ்ச ஆகும், பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆரம்பத்தில் மோடி என்ன சொல்ல யோசிக்கலாம் என்ன, மோடி லேசா சொல்லிட்டு போறாரு, பள்ளி கட்ட சொல்றாரு, பள்ளியை அமைச்சிங்க, ரூம் அமைச்சிங்க, இல்லாட்டி ஏதாவது கொட்டில் ஒன்று சரி அடைச்சிங்கிறாரு. ஆனால் நம்மளையா அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும், அது ஃபேஸ் பண்ணத்தான் வேணும். அது நீங்க மட்டும் இல்ல, நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் தூய வடிவிலே எடுத்து வைக்க முனைகின்ற, முயற்சி செய்கின்ற எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை தான் அது. அந்த பிரச்சனை வராம செய்யக்கூடிய நீங்க வந்து உங்களுக்கு அப்படியே பிரச்சனை ஒன்றும் இல்லாம, எந்த ஒரு சிக்கலும் இல்லாம நம்மளுக்கு வந்து சத்தியத்தை பின்பற்றலாம் நினைக்கிறீங்கன்னு சொன்னா அது வந்து ஒரு பிழையான ஒரு வாதம். கட்டாயமாக பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். வேணுமென்றே பிரச்சனையை எடுத்து போட்டு போலீஸ் கேஸ் ஆகணும் அதாவது இதான் சொல்லி நம்ம விரும்புறதோ அதுக்கு வழிகாட்டுறதோ இல்லை. ஆனா வந்து அன்புக்கும் பெருமைக்குரியவர்களே, ஒரு மனிதன் வந்து ஒரு ஒரு சிறுக்கு செய்கின்ற இமாமுக்கு பின்னால் தொழுவதை விட அவன் தனியாக அவனுடைய தனியாக என்று அல்ல, அதாவது தனியாக ஒரு ஜமாத்தை அவன் ஏற்படுத்தி அவனோடு இருக்கக்கூடிய மக்களோடு சகோதரர்களோடு அந்த தொழுகையை தொழுவதற்கு முயற்சிக்க வேண்டும் என்ற அந்த வழிகாட்டிலையும் நான் செய்கிறேன். இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்ள கடைபிடிக்கிறேன்.